நிருபம் 2 அதிகாரம் 11 நான் வாசிக்கிறேன். ஒரு கூட வேதத்தை 11 நானும்படியால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாயிருந்து மாம்சத்தில் கைகளினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறமானவர்களும் வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றமாயிருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுசுவரை தகர்த்து சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அந்தபடியே நாம் இருதரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் சுவாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருக்கிறீர்கள் என்பது. இந்த பகுதி வந்து கிறிஸ்தவ ஐக்கியத்தை குறித்து பேசுகின்ற ஒரு பகுதியாக இருக்கிறது. இந்த பகுதி கிறிஸ்தவ ஐக்கியத்தை குறித்து பேசுகின்றதாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியான கடவுள் தனது வல்லமையுள்ள செயலின் மூலமாக மாத்திரமே இந்த வார்த்தைகளை நமக்கு புரிந்து கொள்ள உதவி செய்ய முடியும். நம்ம வேதத்துல நம்ம எபேசு திருச்சபையை பார்க்கும் பொழுது எபேசு திருச்சபையானது எப்படிப்பட்ட மக்களை கொண்டு அமைந்திருந்தது, எப்படிப்பட்ட மக்கள் அந்த திருச்சபையினுடைய அங்கத்தவர்களாக இருந்தார்கள், அவர்களுடைய பழைய வாழ்க்கை எப்படி இருந்தது, இப்பொழுது புதிய வாழ்க்கை எப்படி மாற்றப்பட்டிருக்கிறது, தேவன் ரட்சிப்பின் திட்டத்தை எப்படி ஏற்படுத்தினார், தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்துக்குள்ளாக எப்படி ஜனங்கள் உள்ளுக்குள்ளாக வருகிறார்கள். 2 அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது மனிதன் பாவத்திலே மறித்து தேவ கோபாக்கியனுக்குள்ளாக இருந்தான். அவன் கிறிஸ்து இயேசுவினோடு சிலுவை மரணத்தின் மூலமாக அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக அவரோடு கூட உட்காரும்படியான ஒரு சுவாக்கியத்தையும் பாக்கியத்தையும் பெற்றிருந்தான். ஆக மனுஷன் 2 வகையிலே பிரிந்திருந்தான். ஒன்று தேவனை விட்டு பிரிந்திருந்தான், மற்றது சக மனிதனை விட்டு பிரிந்திருந்தான். இந்த 11 இருந்து நாம் பார்த்த 20 வரைக்கும் 19 வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது மனிதன் எப்படி பிரிக்கப்பட்டிருந்த நிலையை கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம். கடந்த வாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது மனிதனுடைய மிக மோசமான ஒரு சூழல், யூதனும் புறஜாதியானும் வித்தியாசமான முறையிலே பாவத்தினாலே பிரிக்கப்பட்டிருந்தார்கள். பாவம் ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு மோசமாக மாற்றியிருக்கிறது, பாவம் எந்த அளவுக்கு மோசமாக கடவுளை விட்டு பிரிச்சிருந்துச்சு, பாவம் எந்த அளவுக்கு மோசமாக சக மனிதனை விட்டு பிரித்திருக்கிறது. ஆக பாவத்தினுடைய கொடூரத்திலிருந்து தேவன் எப்படி அவர்களை ரட்சிக்கிறார் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார். எபேசு திருச்சபையை பார்க்கும் பொழுது எபேசு திருச்சபையார் வந்து புறஜாதி மக்கள், புறஜாதியார். யூதன் வந்து சற்று வித்தியாசமான யூதனை குறித்து பார்க்கும் பொழுது யூத ஜாதியை தேவன் தெரிந்து கொண்டார். அவனிடத்தில் வேதத்தை கொடுத்தார். தேவ ஆராதனைகள் கொடுக்கப்பட்டது, பலிகள் ஆராதனை முறைமைகள் கொடுக்கப்பட்டது, ஆசரிப்பு கூடாரம் கொடுக்கப்பட்டது, நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. கிறிஸ்துவருடைய சமூகத்திலே அந்த சந்ததியிலே வந்தார். விருத்த சேதனம் அடையாளமாக கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த பாக்கியம் இந்த புறஜாதி ஜனங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. ஆகவேதான் அந்த இடத்துல அவர் சொல்லும் பொழுது அக்காலத்திலே நீங்கள் கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறமானவர்களும் வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்திலே தேவனற்றமாயிருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். ஆக இந்த சக மனுஷனுடைய நிலைப்பாடு எப்படி வித்தியாசமா இருந்துச்சுன்னா, கடந்த வாரத்துல சொன்னது போல இந்த யூதனும் புறஜாதியானும் ஒரு பெரிய பிரிவினை, அவங்களுக்குள்ள மாபெரும் வித்தியாசம் காணப்பட்டுச்சு. இன்றைக்கு இருக்கிற சூழல் போல ஒரு பெரிய வித்தியாசம் மனிதர்களுக்குள்ளே பயங்கரமான ஒரு வித்தியாசம் காணப்பட்டது. ஆக 2 பேரும் இணைக்கப்பட முடியாத நபர்கள், எப்படி கிறிஸ்துவின் மூலமாக இணைக்கப்பட்டார்கள், யூதன் வந்து புறஜாதியான நாயின் சொல்லி பார்த்த ஒரு நிலையில எப்படி அவர்கள் இணைக்கப்பட்டார்கள், எப்படி அவர்கள் இருவருமாக ஒன்றாக்கப்படுகிறார்கள் என்பதுதான் இந்த பகுதியில நாம் பார்க்கிறோம். இந்த 2 19-20 வசனங்கள்ல பார்க்கும் பொழுது எப்படி இந்த இருவரையும் தேவன் இணைத்தார், அவர்களுக்கு இருந்த பிரிவினையாகிய நடுச்சுவர் எப்படி தகர்க்கப்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம், எப்படி நியாயப்பிரமாணம் தகர்க்கப்பட்டது, எப்படி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவ பிரசன்னத்திலே அவர்கள் ஒன்றிணைக்கப்பட்டார்கள், எப்படி அவர்கள் ஒன்றானார்கள் என்பதை குறித்து இந்த பகுதி சொல்லுகின்றது. ஆக இந்த பகுதியில நாம் பார்க்கும் பொழுது நாம் யாவரும் யூதனும் புறஜாதியானும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் சாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். அப்ப கிறிஸ்தவன் யார், கிறிஸ்தவத்தை குறித்து எது நம்மை கிறிஸ்தவன் ஆக்கியது என்று நாம் பார்க்கும் பொழுது இந்த பிரிந்திருந்த யூத புறஜாதி எது ஒன்றாக்கியது என்று பார்க்கும் பொழுது, இந்த யூதனையும் புறஜாதியானையும் எது ஒன்றாக்கியது என்று பார்க்கும் பொழுது சுவிசேஷம். சுவிசேஷம் தவிர வேற எதுவுமே மனிதனை ஒன்றிணைக்க முடியாது. நல்லா கவனிச்சிக்க மறுபடியுமாக, இது இன்றைய நவீன காலத்திலும் கூட இன்னைக்கு நம்மளுடைய நடைமுறை சூழலிலும் கூட இது பொருத்தமான ஒரு காரியம். அன்று யூதன் தன்னை குறித்து மிகப்பெரிய நிலையை நினைத்திருந்தார், மிக அற்பமாக புறஜாதியான நினைத்திருந்தார். ஆக அவன் யாரு கூட உறவு கொள்ள முடியல அப்படின்னா புறஜாதியானோடு உறவு கொள்ள முடியவில்லை. இன்றைக்கும் அதே போலதான், எது பெரிய பிரச்சனை அப்படின்னு சொன்னா ஏன் ரெண்டு பேர் இணைக்கப்பட முடியாமல் இருப்பதற்கான காரணம் சக மனித உறவுகள்ல பிரிவினைக்கு அடிப்படையான காரணம் என்ன, ரொம்ப சிந்தித்து பார்க்க வேண்டிய சூழல். இந்த உலகம் முழுசும் நீங்க சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள், ரட்சிக்கப்படாத ஜனங்களை நீங்க பார்க்கும் பொழுது ஏன் அப்படி பிரிஞ்சு கிடக்குது, ஏன் மனுக்குலம் வந்து இவ்வளவு பிரிந்து போன ஒரு நிலை, ஏன் இவ்வளவு ஒரு மோசமான நிலை, ஏன் இப்படிப்பட்ட கோபதாபங்கள், எப்படி ஏன் இத்தனை உயிரிழப்புகள், இதுக்கெல்லாம் காரணம் என்ன, ஏன் மனிதன் சக மனிதனோடு ஒன்றாக இணைக்கப்பட முடியவில்லை, எப்படி இணைக்கப்பட முடியும் அப்படின்னு சொன்னா என்னென்னலாம் மாற்றம் கொண்டு வந்தாலும் சரி எதுவுமே மாற்ற முடியாது. ஒரே ஒரு மாற்றம் ஒன்று வரணும் அப்படின்னு சொன்னா அது சுவிசேஷத்தின் மூலமாக மாத்திரமே. சுவிசேஷம்னா ஒரு மனுஷனை மாற்றும், சுவிசேஷம்னா பரிசுத்த ஆவியான, அதாவது நீங்க 1 எபேசியர் 1 மரித்தோரிலிருந்து அவரை உயிரோடு எழுப்பின தேவ வல்லமை, மரித்தோரிலிருந்து அவரை உயிரோடு எழுப்பின பரிசுத்த ஆவியானவருடைய செயல், அந்த வல்லமையான செயல் நம்மிடத்துல செயல்படும் பொழுது மாத்திரமே தான் ஒரு மனுஷன் அந்த தீர்வுக்குள்ளாக வர முடியும், அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற முடியும். ஆக ஒரு மனிதன் இணைக்கப்படுவதற்கு, கடவுளோடு இணைக்கப்படுவதற்கும் சக மனிதனோடு இணைக்கப்படுவதற்கும் அடிப்படையான சாராம்சம் எது அப்படின்னு சொன்னா சுவிசேஷம். தேவனுடைய வல்லமை சுவிசேஷத்திலே அடங்கி இருக்கிறது. ஆக இந்த நம்ம சரியான முறையில நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா இந்த கிறிஸ்தவ, அதாவது இந்த பிரிவினை, இந்த சமூகம் பிரிஞ்சிருக்குது, இல்லாட்டி கடவுளை விட்டு மனுஷன் பிரிஞ்சிருக்கிறான், ஒவ்வொருத்தன் பிரிஞ்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னா இதுக்கு காரணத்தை நம்ம அடிப்படையாக நம்ம யோசிச்சு பாருவோம், எது இப்படிப்பட்ட ஒரு பிரிவினையை கொண்டு வந்திருக்கு, ஏன் மனுஷன் இப்படி பிரிஞ்சு போயிருக்கான், ஏன் கடவுள் இடத்துலேருந்து பிரிஞ்சு போயிருக்கான், ஏன் மனுஷன் சக மனுஷன் இடத்துலேருந்து பிரிஞ்சு போயிருக்கிறான். ரொம்ப ஆழமாக நம்ம சிந்தித்து பார்க்கும் பொழுது பாவம். ஆக இந்த இடத்துல இந்த பிரிந்து போனத ஒன்றிணைக்க, ஒற்றுமையாக்க, ஐக்கியப்படுத்த ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சுவிசேஷம். சுவிசேஷம் இல்லாம அந்த ஒற்றுமை வர முடியாது. அந்த சுவிசேஷம் தான் மனிதனை ஒன்றிணைக்க முடியும். இது அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி சொல்றாருன்னா, அது வந்து ஒரு சரீரத்தோடு தொடர்புடையதாக ஒப்புமைப்படுத்துகிறார். இந்த சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொன்றும் உணர்வு பூர்வமா ஒவ்வொன்றோடும் தொடர்புடையது, எதையுமே எதில் இருந்து பிரிக்க முடியாது, மிக நெருக்கமானது, ஒன்றிணைந்தது. சரீரம் எப்படி ஒரு நகமும் சதையும் எலும்புகளும் நரம்புகளும் எப்படி இணைக்கப்பட்டிருக்கிறதோ அது போல ஒரு உறவை தான் இந்த இடத்துல சுவிசேஷத்தின் மூலமாக மனுஷன் இணைக்கப்படுகிறதை குறித்து நாம் பார்க்க போகின்றோம். இது நம் ஒவ்வொருவரை பற்றியது, இந்த பிரிவினை நம் ஒவ்வொருவரை பற்றியது. நாம் ஒன்றாக இணைக்கப்பட வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் இதை குறித்து சரியான முறையிலே நாம் சிந்தித்து பார்த்தால் மட்டுமே இந்த ஒற்றுமை வரும். இந்த இந்த ஒற்றுமை, இந்த ஐக்கியம் எப்படி அப்படின்னு சொன்னா, இது மனுஷ கண்டுபிடிப்புகளினால உண்டானது கிடையாது, மனுஷன் ஏற்படுத்தினது கிடையாது. இது யார் ஏற்படுத்தினா அப்படின்னு சொன்னா, அந்த வசனம் சொல்றது பரிசுத்த ஆவியான கடவுள் அந்த ஒற்றுமைக்கு காரணராக இருக்கிறார். அந்த ஒற்றுமை கிறிஸ்து இயேசுவின் மூலமாக அது பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு ஏற்படுத்தப்படுகின்றது. முதலாவது நாம் பார்க்கும் பொழுது மனுஷன் எப்படி இருந்தான் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுதுன்னு நீ பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, மனிதன் சுவாபப்படி நம்பிக்கை இல்லாமல் பிரிந்திருந்தான். இப்ப யூதனும் புறஜாதியானும் இருவருக்கும் உள்ள பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, தவறான எண்ணங்கள். மனுஷன் பாவத்துல இருக்கிறதுனால தப்பெண்ணத்தினால பிரிஞ்சிருக்கிறான். யூதன் புறஜாதியான வெறுக்கிறான், புறஜாதியா யூதனை வெறுக்கிறான். இப்ப ரெண்டுக்கும் காரணம் என்ன? இதே போல இந்த முழு உலகமும் தவறான எண்ணங்களினாலே பிரிந்திருக்கிற முழுசும் தவறான எண்ணங்கள்னாலதான் பிரிஞ்சிருக்கு. நாம ஏன் ஒருத்தவங்களை ஒருத்தவங்க விட்டு பிரிஞ்சிருக்கிறோம்? நீங்களே சிந்திச்சு பாருங்க, நான் ஏன் பிரிஞ்சிருக்கு இன்னைக்கு இந்த உலகத்துல? இன்னைக்கு ஏன் ஜனங்கள் ஒன்றிணைக்கப்பட முடியாமல் பிரிந்து இருக்கிறார்கள்? ஏன் ஒருத்தனை ஒருத்தன் நம்ம வெறுத்திட்டு இருக்கிறோம், ஒருத்தனை ஒருத்தன் பகைமை காட்டிட்டு இருக்கிறோம்? என்னன்னு சொல்லி நீங்க சிந்திச்சு பாருங்க. கிறிஸ்தவ திருச்சபை அப்படி காணப்படலாமா? கிறிஸ்தவ திருச்சபைகள் அப்படி இருக்கலாமா? அப்படின்னா நிச்சயமா அப்படி இருக்கக்கூடாது. இன்னைக்கு இந்த உலகம் சிதறி போய் சின்னாபின்னப்பட்டு மக்கள் ஒருவருக்கொருவர் பிரிந்து இருக்கிறார்கள். அவர்கள்ட்ட ஒற்றுமைக்கு வருவதற்கு வழியே கிடையாது, ஒற்றுமை ஆகவே முடியலங்க. ஏன் அப்படின்னு சொல்லி நீங்க சிந்திச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நாம் கொண்டிருக்கும் தவறான எண்ணங்கள். நீ உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரிவினைக்கு அடிப்படையான காரணம் என்ன? நான் ஏன் ஒரு சக மனுஷனோடு வெறுப்போடு காணப்படுகின்றேன்? ஏன் இவனை பிடிக்கல? ஏன் இவன் மீது கசப்புணர்வு? எல்லாம் உட்கார்ந்து யோசிச்சிருக்கீங்களா? இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த யூதன் புறஜாதியான இருவரையும் அவங்களுக்கு குறுக்க இருந்த நடுச்சுவர், அந்த நடுச்சுவரை எடுத்து போட்டு ரெண்டு பேரையும் ஒன்றாக்கி இருவரையும் ஒரே சரீரமான சபைக்குள்ளாக ஒன்றிணைக்கிறார். அது எதனால அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது, அது சுவிசேஷத்தினால, பரிசுத்த ஆவியானவர் இல்லாம. ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியமான காரியம், இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் இல்லாம இந்த ஒற்றுமை நம்மளுடைய வாழ்க்கையில வருவதற்கு வாய்ப்பே கிடையவே கிடையாது. இப்ப அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய அடிப்படை நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சபை வந்து, இந்த யூதன் புறஜாதியான ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருக்கிற இவர்கள் வந்து ஒன்றிணைக்கப்படணும். ஒன்றிணைக்கப்படுவதற்கு நாம் சரியாக நம்மை புரிந்திருக்க வேண்டும். நாம் எப்படிப்பட்ட நிலையில இருமோ, இது ரொம்ப அடிப்படையான வேதபூர்வமான ஒரு கொள்கை. அதாவது சுவிசேஷம் என்ன செய்து யூதனையும் புறஜாதியான எது ஒன்றாக்குகிறது, ஒற்றுமையா இருப்பதற்கான அவசியம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, இந்த ஒற்றுமையினுடைய அவசியத்தை நாம் குறித்து பார்க்கும் பொழுது, எது அவசியம்? நம்ம எல்லாரும் ஒரு காரியத்தை சரியான முறையில, ஒரு சில காரியங்களை சரியான முறையில நாம் புரிந்திருக்க வேண்டும். அடிப்படையான காரியம் புரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னா, நாம எல்லாரும் பாவிகள் என்பதை நாம் உணர்ந்திருக்க வேண்டும். அதான் அடிப்படையான விஷயம். நாம் எல்லாரும் பாவிகள் என்ற ஒரு நிலைப்பாட்டை நாம் புரிந்திருக்க வேண்டும். பாவத்தினாலதான் இங்க இருக்கிற நீங்களும் நானும் பிரிஞ்சிருக்கிறோம். இந்த சமூகம் பிரிக்கப்பட்டிருப்பதற்கு அடிப்படை காரணம் பாவம். யூதனும் புறஜாதியானும் பிரிஞ்சிருந்ததுக்கு அடிப்படை காரணம் என்ன? நீங்க கேள்வி கேட்டு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, யூதன் தன்னை குறிச்சு தவறான எண்ணம் கொண்டிருந்தான். என்ன? நான் தேவனுடைய ஜனம், என்னிடத்துல நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கு, என்னிடத்துல சடங்கு தேவாராதனை முறைமைகள் கொடுக்கப்பட்டிருக்கு, இது புறஜாதியான இடத்துல இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம். சரி, அந்த காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சரியா இது எல்லாத்துக்கும். யூதே புறஜாதியா ரெண்டு பேருக்கும் அந்த பிரிவினைக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, யூதன் தன்னை குறித்து வித்தியாசமாக நினைத்து கொண்டார். இதான் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைக்கு அடிப்படையான காரணம். ஒவ்வொருவரும் நம்ம குறிச்சு வித்தியாசமாக நினைச்சிருக்கிறோம், நம்ம குறிச்சு பெருசா நினைச்சிட்டு இருக்கிறோம், நம்ம குறிச்சதான எண்ணங்கள் ரொம்ப பெருசா இருக்கு. இந்த இடத்துல அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, சுவிசேஷம் பிரசங்கிப்பதனுடைய நோக்கம் என்னன்னா, யூதனும் புறஜாதியான போல பாவி என்பதுதான். யூதனும் புறஜாதியானோ பாவி, பாவிங்கிறதா. நீங்க ரோமர் கிருதம் முதலாம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது புறஜாதியார் யாவரும் பாவிகள் என்று சொல்லுகின்றான். இரண்டாம் அதிகாரத்துல யூதர்கள் எல்லாரும் பாவிகள் என்று சொல்லப்படுகின்றது. மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்துல எல்லாரும் பாவிகள் என்று சொல்லப்படுகிறது. இப்ப நமக்குள்ள ஒரு அடிப்படை சிந்தனை நல்லா புரிஞ்சுங்க. பிரச்சனைகள் எல்லா இடத்துலயும் கவுன்சிலிங்க்கும் சரி எல்லாத்துக்கும் சரி, ரொம்ப அடிப்படையாக நாம் சரியான முறையில நம் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒரு சரியான வழிமுறை என்ன அப்படின்னு சொன்னா, எப்பொழுது நம்ம புரிஞ்சிருக்க கூடிய விஷயம் என்னன்னா, இந்த உலகத்துல நாம் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் நாம் பாவிகளாகவே நமக்குள்ளாக பாவம் எஞ்சியுள்ள பாவத்தோடு நாம் இருக்கிறோம். முதலாவது அடிப்படை சிந்தனை என்ன இந்த இடத்துல அப்போஸ்தலன் பவுல் நாம் எல்லாரும் ஒன்றிணைக்கப்படணும் அப்படின்னு சொன்னா, முதல் ஒரு காரியம் அவர் சொல்றாரு, எல்லாரும் பாவிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. வித்தியாசம் இல்லாம யூதனும் புறஜாதியான எல்லாரும் ஒரே விதமாக பாவிகளாக இருக்கிறோம். அப்ப ரெண்டு பேரும் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொன்னா, சுவிசேஷம் கேட்டுதான், சுவிசேஷத்தினாலதான் மனுஷன் மாற முடியும், தேவனுக்கு முன்பதாக கொண்டு வர முடியும். புறஜாதியானுக்கு நியாயப்பிரமாணம் தெரியாது, யூதனுக்கும் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள முடியல. ஆக எல்லாரும் பாவி. அப்ப எல்லாரும் ஏகமா கெட்டு போய் எல்லாரும் பாவத்தின் கீழாக விற்கப்பட்டு போனோம். ஆக நாம் யாவரும் இயல்பான நிலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய நிலைப்பாட்டை நான் எப்பொழுதும் புரிஞ்சுக்கணும். அடிப்படை ஒற்றுமைக்கு காரணம் எப்ப திருச்சபையில ஒற்றுமை காணப்படும், எப்ப திருச்சபையில வளர்ச்சி வரும், அப்போஸ்தலன் போல நெபேச திருச்சபைக்கு சொல்லக்கூடிய அடிப்படை காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, இயல்பான காரியத்தை நீ புரிந்து கொள், இயல்பான நிலையை நாம் புரிந்து கொண்டாதான் நாம் யாவரும் பாவிகளாக இருக்கிறோம். இந்த நிலை எல்லாருக்கும் இருக்கு. இந்த எல்லாரும் நம்ம என்ன செய்யலாம், நம்மளுக்கு நீ பெருமை பாராட்ட ஒரு இடமும் கிடையாது. இப்படிப்பட்ட நிலையில எப்படி ஒரு மனுஷன் ஒப்புரவாக முடியும், எப்படி தேவனிடத்துல ஒற்றுமையா இருக்க முடியும் அப்படின்னு சொன்னா, நீ சுவிசேஷத்தை கேட்டு உன்னுடைய பாவ நிலையை உணர்ந்து உன் நிலையை கண்டுகொள்ளும் பொழுது மட்டும்தான் ஒற்றுமை வர முடியும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான் ஒற்றுமை வரணும் அப்படின்னு சொன்னா, என் நிலையை நான் என்னுடைய பாவ நிலையை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். என்னை குறித்து தப்பான எண்ணங்கள் எனக்குள்ளாக இருக்க கூடாது. இரண்டாவது அந்த இடத்துல அப்போஸ்தலன் பவுல் ஒரு விஷயத்த சொல்றாரு, நாம் யாவரும் பாவிகள் மாத்திரம் கிடையாது, நாம் யாவரும் உதவியற்றவர்கள். நாம் பாவத்துல மாத்திரம் கிடையாது, நியாயம் நியாயப்பிரமாணம் கொடுத்திருந்தாலும் நியாயப்பிரமாணம் யூதனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் அவன் என்ன நினைச்சுக்கிட்டா, நியாயப்பிரமாணத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட முடியும்னு நினைச்சான். நியாயப்பிரமாணம் பாவத்தை அறிகிற அறிவை கொடுக்குது, நியாயப்பிரமாணம் பாவத்தை அறிகிற அறிவை கொடுக்குது. ஆனா நியாயப்பிரமாணம் ரட்சிப்பு கிடையாது, நியாயப்பிரமாணம் ரட்சிப்பை கொடுக்கறது கிடையாது. அதனாலதான் ரோமர் கழுத நிருபத்துல எட்டாவது அதிகாரத்துல, ரோமர் எட்டாம் அதிகாரத்துல மூன்றாவது வசனத்துல ஒரு விஷயம் அங்கு சொல்லப்படுகின்றது. ரோமர் 8, அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்து நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனை செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் வழியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கியனைக்குள்ளாக தீர்த்தார். மனுஷன் நியாயப்பிரமாணத்தை கொண்டிருக்கிறதுனால ரட்சிக்கப்பட முடியாது. மனுஷன் எப்படி ரட்சிக்கப்பட முடியும் அப்படின்னு சொன்னா, கிறிஸ்து இயேசுவின் மூலமாக தான் ரட்சிக்கப்பட முடியும். நாம் எல்லாரும் உதவியற்றவர்கள். அநேக நேரத்துல நியாயப்பிரமாணத்தின் மூலமா யூதன் ரட்சிப்பு நினைச்சா, அல்லது சில சடங்குகளை சில ஒழுக்க காரியங்களை செய்யறதுனால ரட்சிக்கப்பட முடியும் நினைச்சா, அது முடியாது. நிறைய நேரத்துல நம்ம எப்படி காணப்படுகின்றோம் எப்படின்னா, நம்ம சுய நீதியில காணப்படுறோம். சுய நீதிங்கிறதுங்க நிறைய வகையில நம்மளுக்குள்ள அறியாமையே நம்மளுக்குள்ள இருக்கும். சுய நீதிங்கிறது நான் செய்கின்ற நற்காரியங்கள் பக்தியா நடந்துக்கிறது. இந்த பயட்டிசம் சொல்லுவாங்க, பக்தியா நட பக்தி மாதிரி, அது நிஜமான பக்தி கிடையாது. இதுதான் பெந்தகோஸ்தே இயக்கம், வேற எதுவுமே கிடையாது. ரொம்ப ஆ ஊன் கத்துறதுனால தனி ரொம்ப பரிசுத்தமா நினைச்சுக்கிறது, ஏதோ ரொம்ப ஒண்ணு குடுக்கறதுனால ரொம்ப பரிசுத்தமா நினைச்சுக்கிறது, ஒரு வெள்ளை சட்டையை போட்டுக்கிட்டா நீ ரொம்ப பரிசுத்தமா நினைச்சுக்கிறது. சில மீச வச்சிருந்தாலும் கடவுளுக்கு பெரிய இருக்காதுங்களா, மீச வச்சிருக்க கூடாதுங்களா, ஷர்ட் இன் பண்ண கூடாதுங்களா. இதெல்லாம் இவன் பக்திங்கிறது இவன் எதெல்லாம் சொல்றான்னு பாருங்க, மெதுவா பேசணுங்களா, பிரசாந்தமா அமைதலா பேசணுங்க. யார பார்த்தாலும் அதிர்வா பேசக்கூடாதுங்களா, சகோதரனே சொல்லணுங்களா. இதெல்லாம் உள்புற செயல், இதெல்லாம் கர்த்தர் ஒரு நாளும் அதை ஏற்றுக்கொள்றதே கிடையாது. இந்த இடத்துல யூதனும் சரி புறஜாதியானும் சரி ரெண்டு பேருமே உதவியற்ற நிலை. அவன் நியாயப்பிரமாணத்தை வச்சிருக்கிறதுனால அவனுக்கு வந்து என்ன கிடைக்கிறது கிடையாது அப்படின்னு சொன்னா ரட்சிப்பு கிடைக்கிறது கிடையாது. இவன் சுய நீதியை செய்யறதுனால ரட்சிப்பு கிடையாது. மற்ற மதங்கள் எல்லாம் நீங்க சொல்லுது வந்து அப்படின்னா இதை செய் இதை செய், அதனால எந்த மனுஷனும் ரட்சிப்பு கிடையாது. நாம் யாவரும் இந்த உலகத்தில் இருக்க யாவரும் உதவியற்ற நிலையில, கிறிஸ்து இல்லாத யாரும் உதவியற்ற நிலையில இருக்கிறோம். அப்படி உதவியற்ற நிலையில இருக்கிறப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய மோசமான ஒரு நிலையை நாம் உணரணும். என்னுடைய மோசமான ஒரு நிலை, என்னை தாழ்மைப்படுத்தணும். ஐயோ என்னை ரட்சித்துக் கொள்ள முடியாது. இங்க பெருமை பாராட்டுறது ஒண்ணுமே கிடையாது. நம்ம எல்லாரும் யூதனும் புறஜாதியானும் எல்லா மனுஷனும் ஒரே நிலைப்பாட்டில் இருக்கும். இதுதான் அந்த ஒற்றுமைக்கு வழிகாட்டுகின்ற ஒரு காரியம். முதல்லது ஒரு விஷயம் சொல்றது, எல்லாரும் நம்ம பாவத்தில் இருக்கோங்கிற ஒரு விஷயம் சொல்றது, பாவிங்கிற உணர்வு கொண்டு வரணும். அந்த ஒற்றுமை வரணும் அப்படின்னு சொன்னா நல்ல மனசுல வச்சுக்கணும். ஒற்றுமை வரணும் அப்படின்னு சொன்னா நாம் யாவரும் பாவ நிலையை உணர்ந்தவர்களாக இருக்கும் பொழுதுதான். இரண்டாவது, நாம் எல்லாரும் உதவியற்றவர்களாகவே இருக்கிறோம். அது இன்னும் என்னை தாழ்த்துது, இன்னும் என்னை மோசமான ஒரு நிலைக்குள்ளாக கொண்டு வருது. ரொம்ப அடிப்படை டாக்டரின் ஆஃப் டோட்டல் டிப்ரவிட்டி தான் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த இடத்துல அப்போஸ்தலன் பவுல் அழுத்தம் சொல்றது, அழுத்தப்படுத்துறது, ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னா மூல காரணம் பாவம். இதை நீங்க எல்லாரும் உணரணும், அப்பதான் அந்த ஒற்றுமை வர முடியும். எப்ப சபையில ஐக்கியம் வரும் அப்படின்னு சொன்னா என்னுடைய மோசமான ஒரு நிலையை நான் உணரும் பட்சத்துலதான், என்னை தாழ்மைப்படுத்தும் பொழுதுதான். எங்க மேன்மை பாராட்டல் இருக்குதோ அந்த இடத்துல தாழ்மை கிடையாது. எந்த இடத்துல தாழ்மை இல்லையோ அந்த இடத்துல கிறிஸ்துவின் செயலை நீங்க பார்க்க முடியாது. ஆக சபையினுடைய ஒற்றுமைக்கு அடிப்படை இறையியல் என்ன அப்படின்னு சொன்னா பாவமும் என்னை மட்டுப்படுத்துகின்ற ஒரு தாழ்மையும் அவசியமாக காணப்படுகிறது. அடுத்த விஷயம் இந்த இடத்துல சொல்றாரு, நாம் யாவரும் ஒரே இரட்சகருக்கு கீழாக வருகிறோம். நாம் யாவரும் ஒரே இரட்சகருக்கு கீழாக வருகிறோம், அதாவது சேம் சேவியர், ஒரே இரட்சகர். அந்த இடத்துல அந்த வசனத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அங்க சொல்லுது 13 வசனத்தில், தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். அங்க மறுபடியும் அங்க சொல்லப்படுகிறது, அந்த வசனங்கள் முழுவதுமாக சட்டத்திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதிறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரு புதிய மனுஷனாக சிருஷ்டித்தார். பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதிறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்குள்ளாக ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கு சைமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அந்தபடியே நாம் இருதிறத்தாரும் ஒரே ஆவியினாலே ஒரே பிதாவின் கீழாக சேரும் சாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். இங்கு இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தமது மாம்சத்துல நியாய பிரமாணத்தை செய்து முடித்தார். அவருடைய ஆவியினால நாம் பிதாவோடு ஒப்புரமாக்கப்பட்டிருக்கிறோம். மதமோ தத்துவமோ கிடையாது, தேவ குமாரன். வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது, நம்ம எல்லாரும் கிறிஸ்துவுக்கு கீழாக ஒரே இரட்சகர். கடவுளுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒருத்தர். 1 Timothy 2:5 சொல்லுது கிறிஸ்து இல்லாம அங்க ஒற்றுமை கிடையாது. கிறிஸ்து யார்? கிறிஸ்து யார்? கிறிஸ்துவை குறிச்சு நம்ம பார்க்கும் பொழுது அவர் கடவுள், அவர் திரித்துவத்தினுடைய 2வது நபர். அந்த கடவுள் மனிதனாக இந்த உலகத்தில் வந்தார். அந்த கடவுள் கடவுளாகவும் மனிதனாகவும் இந்த உலகத்தில் இருந்தார். அவர் பாவ மாம்ச சாயலை ஏற்றார். அவர் கன்னிமரியாளின் வயிற்றிலே பிறந்தார். அவர் பொந்திய பிலாத்துவின் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டு சிலுவையிலே மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிர்த்தெழுந்தார். இதெல்லாம் இதை நீ விசுவாசிக்கிறப்பதான் இந்த ஒற்றுமை வரும், ஐக்கியம் வரும். இந்த பேசிக் திங் அடிப்படையா அந்த வசனம் சொல்லிக்கிட்டே வர ஒரு விஷயம் வந்து அந்த ஒற்றுமையினுடைய அடிப்படை சாராம்சம் வந்து என்னன்னா கிறிஸ்து ஒரே இரட்சகர். அழகுங்க, முதலாவது பாவம் சொன்னேன், ரெண்டாவது சொன்னேன் எல்லாரும் தாழ்மையா இருக்கணும்னு சொல்லி சொன்னேன், 3வது விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும், ஒற்றுமைக்கு வழிவகுக்கக்கூடிய காரியம் இருக்கிற நாம் எல்லாருக்கும் ஒரே இரட்சகர். இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரே ரட்சகர். நாம எல்லாரும் பாவிகள், நாம எல்லாரும் எப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, உதவியற்ற ஒரு நிலையில இருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் யாரு தேவை அப்படின்னு சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவை. அடுத்தது அந்த இடத்துல பார்க்கும் பொழுது, நாம் யாவரும் ஒரே ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். ஒரே ரட்சகர், ஒரே ரட்சிப்பு. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறாங்களோ அவர்கள் எல்லாம் பிதாவினிடத்திலே சேரும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். அது இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினால. இப்ப இயேசு கிறிஸ்து இல்லாம அங்க ஐக்கியம் கிடையாது. பாவம் என்ன செஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா, பாவம் வேற எந்த விலை கிரயத்தையும் கேட்கவே கிடையாது. ரோமர்கள் அனுபவம் 3 அதிகாரத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ரோமர் 3 அதிகாரத்துல தேவன் பொறுமையாக இருந்த முற்காலத்திலே நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும், தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்குறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும், இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரை ஏற்படுத்தினார். எல்லாரும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அவருடைய நீதியை பெற்றிருக்கிறோம். மைண்ட் தட், நல்ல மனசுல வச்சுக்கோங்க. எங்க இருக்கிற யாரும், ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவ, எல்லாரும் இயேசு கிறிஸ்து மூலமாக நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்ம நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நீதி நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கு. அந்த தேவன் பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர். அவர் பாவத்தை தண்டிக்கிற தேவன். நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கும் பொழுது அவருடைய நீதி உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மட்டும்தான் ரட்சிப்பு. இது ஒரு எல்லாருக்கும் பொதுவான ரட்சிப்பு. நல்ல மனசு வச்சுங்க. திருப்பி ஒரு விஷயம் அங்க சொல்லப்படுது, எல்லாரும் பாவி. முதல் விஷயம், எல்லாருக்குமே பாவாரு. அடுத்து அங்க ஒரு விஷயம் சொல்லுது, நாம் யாவரும் உதவியற்றவர்கள். நாம் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து அவசியம். எல்லாருக்கும் ஒரே இயேசு கிறிஸ்து தான். எல்லாருக்கும் ஒரே ரட்சிப்பு, பொதுவான ரட்சிப்பு. இதுல வித்தியாசம் கிடையாது. எப்ப ஒற்றுமை வரும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றோம். நேரத்தில் எப்ப சொல்லுவாங்க, போ எப்ப அந்த ஒற்றுமை வரும்னா, இந்த நிலையை நீங்க உணர்ந்தாதான், இல்லாட்டி வரவே வராது. அடுத்தது அந்த வசனத்துல சொல்லுகின்றது, 19-18 வசனத்துல, அந்தபடியே நாம் இருதரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவின் இடத்தில் சேரும் சாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். நாம் யாவருக்கும் ஒரே ஆவியானவர், சேம் ஸ்பிரிட். ஒரே ஆவியினாலே தேவனிடத்திலே சேர்ந்திருக்கிறோம். அவர் ரட்சித்தார். ஆக அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்வு பூர்வமாக ஒரு ஒற்றுமையை கொடுக்கிறார். ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது நமது சுவாபம் பிரிவினை எல்லாம் என்ன செய்யணும்னா, ஆவியானவரால், ஆவியானவரால் தான் தீர்க்கப்பட முடியும். ஆவியானவர் இல்லைன்னா நம்ம பிரச்சனை தீர்க்கப்பட முடியாது. ஆவியானவர் இல்லாம ஒரு மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது அதை அந்த அவர் மாற்றுவார். வேதம் சொல்லுது, ஒருவன் 5 Corinthians 17:17 சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்தன, எல்லாம் போய்தாயின. அப்ப கிறிஸ்துவின் தெய்வீக சுவாபத்துக்குள்ளாக நாம் பங்கெடுக்கிறோம். ஆவியானவர் எனக்குள்ள இருந்தாதான், ஆவியானவர் எனக்குள்ள இருந்தாதான் எனக்குள்ள இருக்கிற எல்லா காரியங்களும் அந்த பிரச்சனைகளுக்கு இல்லாம வராது. ஆவியானவர் வந்து ஒரு மனுஷனுக்கு மறுபிறப்பை கொடுக்கும் பொழுது அவன் புது சிருஷ்டியாக மாறுறான். அவன் புது சிருஷ்டியாக மாறும் பொழுது கிறிஸ்துவை சரியான முறையில் அறிந்து கொள்ள முடியும். நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது அப்படின்னு நீங்க சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, யாத்திரையாகமம் 20:1-15, உபாகமம் 5:6-21 நியாயப்பிரமாணத்தை சொல்லுது. நியாயப்பிரமாணம் என்னத்தை சொல்லுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, என்னோடு கூட மத்தேயு சுவிசேஷத்துல 22 எடுத்துக்கிட்டீங்கன்னா, மத்தேயு 22:34 பார்க்கும் பொழுது, அவர் சதுசேயரை வாயடைத்தார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டு அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அவர்களின் நியாயசாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி, போதகரே, நியாயப்பிரமாணத்தில் எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டார். இயேசுவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பது. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுவதும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது. த ஹோல் பைபிள் எங்க அடங்கி இருக்கு அப்படின்னு சொன்னா, இட் இஸ் அண்டர் லவ். அன்புக்கு கீழாக அடைக்கப்பட்டிருக்கிறது. இதேதான் மார்க்கு சுவிசேஷத்துல 12 பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, மார்க்கு சுவிசேஷம் 12 அதே கேள்விதான் கேட்கிறான். பிரதான கற்பனை 28 இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக கற்பனைகள் எல்லாம் பிரதான கற்பனை என்னவென்றால், இஸ்ரவேலைக்கே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை. அப்ப ஆவியானவர் ஒரே ஆவியானவர். அப்ப ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள வரும் பொழுது, நல்ல கவனிச்சிங்க, லிசன், ஆவியானவர் மனுஷனுக்குள்ள வரும் பொழுது அவனுக்குள்ளாக அன்பு உருவாக்கப்படுகிறது. மறுபடியும் பிறந்த நிச்சயம் நமக்குள்ள இருக்கும் பொழுது அடிப்படையாக அன்பு நமக்குள்ளாக வருகிறது, புதிய சுவாபம் உண்டாகிறது, புதிய சுவாபம் உண்டாகும். அன்பு இல்லாம கிறிஸ்தவம் இருக்க முடியாது, அன்பு இல்லாம கிறிஸ்தவம் இருக்க முடியாது. இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து என்ன சொல்றாருன்னா, ஒரு புதிய ஒரே சமூகத்தை உருவாக்குறத குறிச்சு பேசிட்டு இருக்காரு. புதிய ஒரே சமூகம், இந்த சமூகம் எப்படி உருவாக்கப்படுகின்றது? ஆவியானவராக புதிய சுவாபத்தினாலதான் புதிய சமூகம் உருவாகும். கிறிஸ்தவனுக்கு ஒரே விருப்பம், ஒரே காரியம், ஒரே அக்கறை, ஒரே சமூக ஆர்வம். நித்தியத்தை குறிச்சு பேசுவான், ஆத்மாவை குறிச்சு பேசுவான், தேவனை குறிச்சு பேசுவான், கிறிஸ்துவ குறிச்சு பேசுவான், ரட்சிப்பை குறிச்சு பேசுவான், மறுவிருப்பை குறிச்சு பேசுவான். இதுலதான் அவனுடைய ஆர்வம் காணப்படும். ஆவியானவன் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும் பொழுது அவனுக்குள்ள அடிப்படையாக அன்பு பெருகுங்க. அன்புதான் ரொம்ப ஆழமா அடிப்படையாவே இருக்கும். அநேக நேரங்கள்ல நம்மளுடைய வாழ்க்கையில இந்த அன்பு இல்ல, கிறிஸ்தவ ஐக்கியம் அப்படிங்கிறது வந்து ஒரே விருப்பம், ஒரே விருப்பம், எல்லாருக்குள்ளயும் ஒரே கோல் இருக்கும். ஏன்னா சேம் ஸ்பிரிட், சேம் ஸ்பிரிட், ஒரே ஆவியானவர் எனக்குள்ள இருக்கப்ப எப்படி எனக்குள்ள பகைமை வருவாங்க, எப்படி எனக்குள்ள வித்தியாசமான சிந்தனை போக்கு வரும். இந்த இடத்துல பவுல் அழகான சில விஷயங்களை சொல்றாரு, அற்புதமான விஷயங்களை சொல்லி வர்றாரு. எல்லாருக்குள்ளயும் பாவம் இருக்கு, எல்லாரும் உதவியற்று ஒரு நிலையில இருக்கிறோம், எல்லாரும் எல்லாருக்கும் ஒரே கிறிஸ்து, எல்லாருக்கும் ஒரே விதமான ரட்சிப்பு, எல்லாருக்கும் ஒரே விதமான பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் இருந்தா எனக்குள்ள உங்களுக்குள்ள எனக்குள்ளயும் ஒரே ஆவியானவர் இருக்கும் பொழுது நீங்களும் நான் எல்லாரும் ஒரே சிருஷ்டி, புதிய சிருஷ்டி. இப்ப புதிய சிருஷ்டியினுடைய சிந்தனை என்ன அப்படின்னு சொன்னா, கடவுளை குறித்ததான காரியங்கள்ல தான் முன்னேறி வருவான ஒழிய பகைமையை பற்றி பேசி வர்றது காரியம் கிடையாது. அங்க பகைமைக்கு இடம் கிடையாது, இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீ இஃப் யூ ஆர் பார்ன் அகைன், நீ மறுபடியும் பிறந்திருந்தா இந்த சிந்தனை எப்படி உனக்கு இல்லாம போகும்? அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றணுங்கிறது என்னுடைய அடிப்படை பிரதான கட்டளை. நியாயப்பிரமாணம் என்னென்னலாம் சொல்லுதோ அதெல்லாம் நான் செய்யாம இருக்கிறதான, நீ நியாயப்பிரமாணத்துல எதை தொட்டாலும் மற்றவனை தொடும், நீ பொய் அப்படின்னு சொன்னா எனக்கு நான் பொய் சொல்ல முடியாது. விபச்சாரம்னா எனக்குள்ள நான் விபச்சாரம் பண்ணிக்க முடியாது. திருடுனா எனக்குள்ள நான் திருடிக்க முடியாது. கீழ்படியாம எனக்கு நான் கீழ்படியாம இருக்கிறது கிடையாது. எல்லாம் அடுத்தவன் தொடர்புடைய விஷயங்கள். அடுத்தவ தொடர்புடைய விஷயங்கள்ல எப்ப சரியா இருக்க முடியும்னா, நான் என்ன நேசிக்கிறப்பதான், நான் உன்ன போல பிறனை நேசிக்கிறப்பதான் நான் அந்த விஷயங்கள்லாம் சரியான முறையில சிந்திக்க முடியும். இதுக்கு அடிப்படை காரணம் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் தான் உனக்குள்ள அன்பு இருக்கும். அன்பு இருந்தாதான் உன் வாழ்க்கையில ஒற்றுமை இருக்கும், அப்பதான் உன் வாழ்க்கையில சரியான ஐக்கியம் இருக்கும், அன்பு இருக்கும். இதெல்லாம் உன்னால இருக்க முடியாது. இதை குறிச்சு நம்ம இன்னும் அதிகமாக நம்ம சிந்திக்கணும். அடுத்தது சேம் ஃபாதர், ஒரே தகப்பனுக்கு. அந்த வசனம் சொல்ல அந்தபடியே நாம் இருதுரத்தாலும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் சாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஒரே தகப்பன், ஒரே தகப்பனிடத்திலே நாம் நடத்தப்படுகிறோம். நாம் தேவனை சார்ந்தவர்கள், நாம் ஒரே குடும்பத்தினுடைய பிள்ளைகள், நாம் எல்லாரும் ஒரே குடும்பம், சேம் ஃபேமிலி. எனங்க பிரிஞ்சிருந்த நாம், யூதன் புறஜாதியான் என்று பிரிஞ்சிருந்த நாம் ஒரே குடும்பத்துக்குள்ளாக இணைக்கப்படுகிறோம், ஒரே குடும்பத்துக்குள்ளாக இணைக்கப்படுகிறோம். அப்ப ஒரே குடும்பத்தினுடைய பிள்ளைய நம்ம எப்படி இருக்கோம், ஒரே குடும்பத்தின் பிள்ளைக எப்படி நடந்துக்குவாங்க, எப்படி விட்டு கொடுப்பு வரும், எப்படி தியாகம் வரும், எப்படி இழப்பு இருக்கும், எவ்வளவு பொறுமை இருக்கணும், எவ்வளவு நம்மளுடைய சகோதரன் சகோதரிங்கிறப்ப எவ்வளவு அன்பும் ஐக்கியமும் அவங்க இடத்துல பலப்படும். அதனால சண்டை சச்சரவு இல்ல அப்படிங்கிறது கிடையாது, அங்க யூனிட்டி இருக்கும். என்னதான் சண்டை பிரச்சனைகள் இருந்தாலும் அங்க ஒரு ஐக்கியம் இருக்கிறது. நம்முடைய தகப்பன் ஒரே தகப்பன், ஒரே குடும்பத்திலே நாம் ஒரே குடும்பத்தினுடைய தகப்பனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். பிரச்சனைகள் காணப்பட்டாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு தேவைன்னு சொல்லி வரப்ப எல்லாரும் ஒன்றிணைஞ்சு நிற்போம். கிறிஸ்தவ ஐக்கியம், கிறிஸ்தவ ஒற்றுமை எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது அந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது நாம் எல்லாருக்கும் ஒரே விதமான பிரச்சனைகள் உண்டு, ஒரே விதமான பிரச்சனைகள் இருக்கும் எல்லாருக்கும். ஏன்னா நமக்குள்ள எஞ்சியுள்ள பாவத்தோட நாம் இருக்கிறோம். இப்ப எல்லாருக்கும் சோதனை உண்டு, ட்ரையல்ஸ் உண்டு. கிறிஸ்தவருக்கும் சோதனை ஒரே மாதிரிதான் இருக்கும். சில நேரங்களில் நம்ம யோசிப்போம், நம்ம தனியா இருக்கிறது மாதிரி யோசிப்போம், ஐயோ என்னுடைய பிரச்சனை பெருசுன்னு சொல்லி யோசிச்சிருப்போம். என்னுடைய பிரச்சனை யாருக்குமே இருக்காது, என்னுடைய வேதனை யாருக்குமே புரியாது அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்போம். ஆனா நீ திருச்சபைக்குள்ள வர்றப்ப உன்ன போல பிரச்சனை உள்ள ஒரு நபர் இன்னொருத்த நபர் இருப்பான், உன்னுடைய மோசமான இன்னொரு சோதனைக்குள்ளாக நினைக்கிற ஒரு மனுஷனும் இருப்பான், நீ படுகின்ற வேதனையோடு இன்னொரு மனுஷன் அதோடு பெரிய வேதனைகளை பட்டுக் கொண்டு இருப்பான். ஓ நீ வியாதியை குறிச்சு ரொம்ப பெருசா பேசினா உன்னோடு மிக மோசமான வியாதியில இருக்கிற ஒருத்தர் இருப்பான். மனரீதியில ஏதாவது ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தா உன்னோடு மன ரீதியாக அதிகமாக பாதிக்கப்படுகிற ஒரு நபர் இருப்பான். எல்லா விசுவாசிக்கும் பிரச்சனைகள் உண்டு. ஆக ஆவிக்குரியவனிடத்துல புதிய சுவாபம் வரும். அப்படி வர்றப்ப திருச்சபைக்குள்ள வர்றப்ப இந்த பிரச்சனையை பத்தி கேட்கிறப்ப அந்த பிரச்சனை பெருசா இல்லாம அந்த பிரச்சனை சின்னதாயிரும். நாம் ஒருவரை ஒருவர் தேற்றிக் கொள்ளும்படியான கிருபையும் பாக்கியமும் கிடைக்கும். பிரச்சனைகள் இல்லாம கிடையாது. நம்ம எல்லாருக்கும் ஒரே எதிரி, யாவருக்கும் ஒரே எதிரி என்ன அப்படின்னு சொன்னா உலகம், மாம்சம், பிசாசு. மூணை எதிர்த்து எல்லாரும் போராடிக்கிட்டே இருக்கிறோம். அந்த மூணை எதிர்த்து எல்லாரும் போராடிக்கிட்டே இருக்கிறோம். எப்பொழுது நமக்குள்ள போராட்டம், உலகம், மாம்சம், பிசாசு. இந்த போராட்டம் இல்லாத எந்த மனுஷனுமே இருக்க முடியாது. சரி, சேர்ச்சை பொறுத்த வரைக்கும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஒருத்தவங்களை குறிச்சு நம்ம அவதூறா பேசணும், இல்லாட்டி ஒருத்தவங்களை குறிச்சு ரொம்ப கேவலமா பேசணும், இல்லாட்டி ஒருத்தவங்களுடைய பாவத்தை குறிச்சு ரொம்ப ரொம்ப இழிவா பேசணும். அப்போ சொல்லி போல் சொல்றாரு, ரொம்ப தெளிவா சொல்றாரு, நிற்கிறேன் என்று நிற்கிறவன் விழாது இருக்கும்படி எச்சரிக்கையா இருக்க கடவன். இன்னைக்கு நீ சொல்லலாம், நீ இன்னைக்கு அந்த பாவத்தை நீ செய்யாம இருக்கலாம், இன்னைக்கு உன் சகோதரன் செய்த குறிச்சு நீ ஏளனமா கேவலமா நீ பேசலாம். நான் நாளைக்கு அதே சூழ்நிலையில நீ வரும் பொழுது உனக்கும் அப்படி வரும். அப்ப உன்னுடைய நிலைப்பாடு எப்படிப்பட்டதாக இருக்கும் புரிஞ்சுக்கொள்ளும். உலகம், மாம்சம், பிசாசுங்கிறது இந்த ட்ரெண்ட் எல்லாருக்குள்ளயும், எல்லா விசுவாசிக்குள்ளயும் ஒவ்வொரு விதமா ஒவ்வொருத்தரும் போராடிக்கிட்டே இருப்பான். போராடும் பொழுது நாம் எல்லாருமாக ஒன்றிணைந்து எதிர்க்கணும். பிரச்சனையை புரிஞ்சுக்கும் எல்லாரும் ஒன்றிணைந்து. நான் எபேசியர் 6 சொல்றப்ப சொல்றாரு பாத்தீங்களா, 12 எபேசியர் 6:12 சொல்றப்ப, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. போராட்டம்ங்கிறது வைடா எல்லாருக்குள்ளயுமே இருக்கு. போராட்டம்ங்கிறது ஏதோ ஒரு தனிநபருக்கு மாத்திரம் கிடையாது, போராட்டங்கிறது எல்லாருக்குள்ளயும் இருக்கு. அந்த போராட்டத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லாரும் போராட்டத்துல ஒரே விதமா அனுபவிக்கிறோம். எல்லாருக்கும் ஆனா ஒரே விதமா கிருபை கொடுக்கப்படுகிறது, எல்லாருக்கும் ஒரே விதமாக விடுதலை கொடுக்கப்படுகின்றது. அதையும் புரிஞ்சுக்கணும். ஒற்றுமை எப்ப வரும், தீஸ் ஆர் ஆல் தி என்கரேஜ்மெண்ட்ஸ். எதுக்கு என்கரேஜ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒருத்தன் விழுறப்ப ஒருத்தன் சக சகோதரன் பக்கத்துல நின்று தூக்கி விடணும். ஒருத்தனை குறிச்சு நீ கேள்விப்படுற, ஒருத்தன் பாவத்துல இருக்கலாம் அப்படின்னு சொன்னா நீ பாரத்தோட அவனுக்காக ஜெபிக்கணும். அப்பதான் அந்த ஒற்றுமை வரும். அவனை பத்தி நீ தூத்திக்கிட்டு அலைஞ்சினா, அவனை பத்தி நீ கேவலமா பேசினா, உனக்கு நாளைக்கு வர்றப்ப உன்னை பத்தி கேவலமா பேச மாட்டானா? நீ இல்லாட்டி நீ பாவமே இல்லாம அந்த உலகத்துல நீ மறிக்கிற வரைக்கும் நீ நின்று வாழ்ந்துட முடியுமா? வாழ்ந்துட முடியுமா? ஒற்றுமை எப்படி வரும், இந்த கிறிஸ்டியன் யூனிட்டி எப்படி வரும்? ஒருத்தன் கஷ்டப்படுறாங்கன்னா கூட நின்று ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு பாவமோ, ஒரு பலவீனமோ, ஏதோ ஒரு காரியம், அந்த இடத்துல கூட நின்று நாம் அவனோடு சேர்ந்து ஜெபிக்கணும். அப்ப திருச்சபை, அதாங்க திருச்சபையினுடைய வளர்ச்சியை நீங்க பார்க்க முடியும். இப்ப எல்லாரும் சேர்ந்து சோறு செய்யறதுல விஷயம் கிடையாது. ஒற்றுமை சோறு செய்யறதுலயும் சாப்பிடறதுலயும் வர்றது கிடையாது. அவனுடைய பலவீனத்தை நெருங்கி போறப்ப எப்பொழுதுமே நல்லா தெரிஞ்சுங்க, எப்ப நீங்க நெருங்குறீங்களோ, எப்ப யாருடைய நெருக்கமா பழகிறீங்களோ, நெருக்கமா பழகிறப்ப அவங்களுடைய பலவீனங்களை தான் நீங்க பார்க்க முடியும். அப்படி பலவீனங்களை நம்ம பார்க்கும் பொழுது அது அந்த நிலையில அவனை நீங்க நேசிக்கிறீங்க பாத்தீங்களா, அந்த பலவீனத்தோடு அவனை ஏற்றுக்கொள்றீங்க பாத்தீங்களா, அதுதான் மெய்யான கிறிஸ்தவ ஐக்கியத்தை உண்டு பண்ணுவோம்.
அந்த பலவீனத்தை பார்த்து அவனை விட்டு தூரம் போறது, அந்த பலவீனத்தை பார்த்து அவனை நிராகரிக்கிறது, அந்த பலவீனத்தை பார்த்து அவனை ஏளனமா பேசுறது, அது நிச்சயமா கிறிஸ்தவ பிரிவினை உண்டு போகணும். இந்நேரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் திருச்சபையினுடைய ஐக்கியத்தை குறித்து பேசிட்டு இருக்கார். நாம தப்பான எண்ணங்கள் கொண்டிருக்கிறோம், அந்த தப்பான எண்ணங்கள் மாற்றப்பட வேண்டும். எப்படி தப்பான எண்ணங்கள் மாற்றப்பட வேண்டும் என்பதற்கான காரியங்களை சொல்கின்றார். பாவம் எல்லாருக்குள்ளயும் இது, எல்லாரும் பலவீனர்கள். உலகத்துல யாருமே பலவீனம் இல்லாத ஒரு மனுஷனும் உலகத்துல யாருமே கிடையாது. எல்லாருக்கும் ரட்சகர் ஒருத்தர், எல்லாரும் ஒரே விதமாக ரட்சிக்கப்பட்டோம், எல்லாருக்குள்ளயும் ஒரே ஆவியானவர் இருக்கிறார், எல்லாருக்கும் ஒரே தகப்பனர் இருக்கிறார், எல்லாருக்குள்ளயும் ஒரே விதமான போராட்டம் இருக்கிறது. நாம் எல்லாருமாக இணைந்து, கடைசியாக நாம் எல்லாருமாக இணைந்து நித்திய வீட்டுக்குள்ளாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அத மனசுல மறந்துடக்கூடாது. நம்ம எல்லாருமே சேர்ந்து எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா, இட்டர்னல் ஹோமுக்கு நம்ம போயிட்டு இருக்கிறோம், பரலோகத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். இதை கிறிஸ்தவம் உணர்ந்தாதான் சரியான ஒற்றுமை வர முடியும். இந்த உலகத்தை விட்டு நாம் கடந்து போகக்கூடியவர்கள். இந்த உலக வாழ்வு நம்மளுடைய நித்திய வாழ்விற்கான ஒரு ஆயத்தமான ஒரு வாழ்வு. இது நம்முடைய வீடு கிடையாது, பரலோகம் தான் நமக்கு வீடு. நாம் யாவரும் ஒரே நம்பிக்கை உள்ளவர்களாக ஒரே இலக்கை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இதில் தோற்று போகக்கூடாது. நாம் நித்திய வீட்டுக்கு செல்கிறோம், அதே தேவன் அதே பரலோகம். நாம் யாவருடைய கண்களும் அந்த நித்திய மகிமையை நோக்கி கொண்டிருக்க வேண்டும். கிளாசிக். இங்க இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் ஒரே வீட்டுக்கு போறோம், ஒரே வீட்டுக்கு போறோம், வேற வீடு கிடையாது. என்னுடைய ஒரே தகப்பன், எல்லாருக்கும் ஒரே தகப்பன். என்னுடைய தகப்பன் வீட்டுக்கு நான் போறேன். அப்ப நான் போறப்ப என்னுடைய இலக்கு இந்த உலகம் கிடையாது, என்னுடைய இலக்கு என்னுடைய பிதாவினுடைய வாசஸ்தலத்துல நான் செல்ல போறேன். அப்ப நம்ம எல்லாரும் எப்படி இதெல்லாம் நம்ம எல்லாரும் புரிஞ்சாதான் அந்த ஒற்றுமை வரும். இல்லாட்டி ஒற்றுமை வராது. சபை எப்பொழுதும் ஐக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த காரியங்களை சரியான முறையில நீங்க விளங்கி கொண்டு இருக்க வேண்டும். மறந்துடாதீங்க. ஒன்ஸ் அகைன், அது முதல்ல நான் சொல்றேன், எல்லாருக்குள்ளயும் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, பாவம் இருக்கு. எல்லாருக்குள்ளயும் பாவம் இருக்கு. எல்லாரும் நாம் யாவரும் பாவிகள், பாவம் இல்லாத மனுஷன் கிடையவே கிடையாது. ரெண்டாவது, நாம் யாவரும் உதவியற்றவர்கள். நாம் நம்மளுடைய உதவி கிறிஸ்துவனிடத்திலிருந்து வருகிறது. நாம் யாவருக்கும் ஒரே இரட்சகர், ஒரே இரட்சகர். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினால நீங்களும் நானும் பகையாய் நின்ற நடிச்சு வரை கிறிஸ்து தகர்த்தெறிந்தார். நம்ம எல்லாருக்கும் ஒரே இரட்சிப்பு. நம்ம எல்லாரும் ஒரே விதமா விசுவாசத்தை கொண்டு நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் யாவரும் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் யாவருக்குள்ளும் ஒரே ஆவியானவர் வாசம் செய்கின்றார். எனக்குள்ள எதே என்ன ஆவியானவர் இருக்கிறார், அதே தான் உனக்குள்ள இருக்கிறார். எப்படி டிஃபரெண்ட் ஸ்பிரிட் இருக்கும், எப்படி டிஃபரெண்டா நீ திங்க் பண்ண முடியும்? ஏன் உனக்குள்ள அன்பு இல்லை? ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள்? ஏன் மன்னிக்கும் சுவாபம் இல்ல? ஏன் விட்டு கொடுக்கும் சுவாபம் இல்ல? இதெல்லாம் என்ன தெரியுமா? தவறான எண்ணங்கள், தப்பெண்ணங்கள், நம்மை குறித்ததான உயர்வான எண்ணங்களும், மற்றவர்களை குறித்து குறைவான எண்ணங்களும். யூதனுக்கு என்ன காணப்பட்டது புறஜாதியனை குறித்து அதே எண்ணம் எனக்குள்ளாக காணப்படுகின்றதுனாலே என்னுடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே சமாதானம் ஒற்றுமை காணப்படவில்லை. நம் யாவருக்குள்ளாகவும் ஒரே தகப்பன், நம் ஒரே தகப்பனுடைய பிள்ளைங்க. பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சரி செய்து என்னுடைய அப்பா ஒரு இவர் தான் அப்படின்னு சொல்லிடுவோம். அதே நேரத்தில் எல்லாருக்குள்ளயும் ட்ரையல்ஸ் உண்டு. ட்ரையல்ஸ் வரப்ப ஏளனமா பேசுறது, கேவலமா பேசுறது, அநேக நேரங்களில் நம்ம விழுந்து போறதுக்கு என்ன தெரியுமா காரணம்? விழுந்து போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அசிங்கப்படுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பெருமை. அதெல்லாம் அவனை போலதான் நான் கிடையாது, அவன் விழுந்த மாதிரிலாம் நான் விட மாட்டேன், அவனோட நான் ரொம்ப யோகியம். அதே நீ செய்வ, அது நிச்சயமா நடக்கும் வாழ்க்கையில. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதிருக்கும் முடிய எச்சரிக்கையா இருக்க கடவுள். எதுக்கு திரும்ப திருச்சப ஒருத்தன் விளரப்ப அவன் கூட நினைச்சி விட்டு அவனை ஆறுதல் படுத்தணும். அதை அசியப்படுத்தி, கேவலப்படுத்தி, மட்டரகமா நினைச்சு, அவனை துச்சமா நினைச்சினா அதே தான் அவன் வாழ்க்கையில நடக்கும். அப்பதான் அந்த உணர்வுகளை புரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து. இந்த ட்ரையல்ஸ் எல்லாம் பக்கத்துல நிக்கணும். வியாதியில இல்ல, அவன் வேதனை படுறான் ஏதோ ஒரு பாவத்தோட போராடுறான் பாத்தீங்களா, ஒரு பாவத்தை ஒன்று ஒன்று ஷேர் பண்றான் பாத்தீங்களா, அதை எடுத்து ஊர்லாம் சொல்றது கிடையாது. அதில் அவனை தாங்கிறது, அவனை பலப்படுத்துறது. அது மாத்திரம் இல்ல, கடைசியாக நாம் எல்லாருமாக இணைந்து ஒரே வீட்டுக்கு போறோம். ஒரே வீட்டு பிள்ளை, ஒரே தகப்பனுடைய பிள்ளைங்க, ஒரே வீட்டுக்கு போறப்ப நம்ம எப்படி இருக்கணும்? நம்மளுடைய லக்கு என்ன? நம்ம எதுக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம்? நம்ம எல்லாருக்கும் ஒரே நம்பிக்கை. ஒரே வீட்டுக்கு செல்கிறோம், அந்த வீடு நம்மளுடைய தேவனுடைய வீடு. இது போறதுக்கு நீங்க ஆயத்தமா இருக்கீங்களா? இப்படி இருந்தாதான் இந்த ஒற்றுமைங்கிறது வரும். இந்த காரியங்கள் நீங்க புரியாம ஒற்றுமையா இருக்கவே முடியாது. இது அனைத்துக்கும் கிறிஸ்து காரணம். இது அவ்வளவுத்தையும் செஞ்சவர் இயேசு கிறிஸ்து. பாவங்கிறதுமே நம்ம இன்னும் கிறிஸ்துவின் இடத்தில் வழி நடத்துகிறது. பாவம் இன்னும் நம்மளை கிறிஸ்துவை பார்க்க செய்கின்றது. நம்ம எல்லாத்தையும் கடந்து இயேசுவை நோக்கணும், இயேசுவை பார்க்கணும். அப்பதான் உண்மையான ஐக்கியம் இருக்கும். குடும்பத்திலையும் கூட அப்படிதான், குடும்பத்துல சண்டை எதுக்குது பெருசாகுது? தப்பான எண்ணம், நீ நினைக்கிற மாதிரி இருக்கணுங்கிற எண்ணம், அதெல்லாம் கலைஞ்சு போட்டுட்டு கிறிஸ்துவை பற்றி கொண்டு கிறிஸ்துவின் இடத்துல வரும்பொழுது, கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தை பார்க்கும் பொழுது, கிறிஸ்து எப்படி விட்டு கொடுத்தாருங்கிறத பார்க்கும் பொழுது, எப்படி கிறிஸ்து இழந்தாருங்கிறத பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவனுடைய அன்பை பார்க்கும் பொழுது நம்மளுடைய குடும்ப ஐக்கியம் பலப்படும். பிள்ளைகளிடத்துல அன்பும் உறவும் பலப்படும். பிள்ளைகளிடத்துல பெரிய எதிர்பார்ப்பு, இது செய்யலன்னா பிள்ளை மேல கோபம், இது செய்யலன்னா பிள்ளையார் ஒரு மாதிரி நினைக்கிறது. பிள்ளைய கிறிஸ்துவின் இடத்துல நடத்துங்க. பிள்ளைகளோடு சேர்ந்து கிறிஸ்துவ ஆராதிக்க பாருங்க. தெரிஞ்சுக்க, எல்லார்ட்டையும் பாவம் இருக்கு, எல்லார்ட்டையும் பாவம், எல்லாரும் பலவீனமானவர்கள். நம்ம யாவருக்கும் கிறிஸ்து தேவை. கிறிஸ்து இல்லாம ஒண்ணு கூட அசைக்க முடியாது. உங்களுக்குள்ளே எனக்குள்ளேயும் ஒரே ஆவியானவர் இருக்கப்ப எப்படி நமக்குள்ளாக பிரிவினை வரும்? அதான் அப்போஸ்தலன் பவுலோடைய கேள்வி. எப்படி நான் ஒரே தகப்பனுடைய பிள்ளையா இருந்துட்டு எப்படி என் குடும்பத்தில் இருக்கா தப்பா நினைக்க முடியும்? இதான் அப்போஸ்தலன் பவுலோடைய கேள்வி. இப்படிப்பட்ட சிந்தனைகள் உங்களை ஆட்கொள்ளும். அப்பதான் பிரிவினைகள், அப்பதான் பிரச்சனைகள் தீரும், ஐக்கியம் பலப்படும், ஒரே சமூகம் உருவாக்கப்படும், கிறிஸ்தவம் பரவும். ஒருவேளை இப்படிப்பட்ட காரியம் உங்களிடத்துல இல்லனா நீ மனம் திரும்பி மறுபடியுமா இயேசுவை பாருங்க. Look unto Christ. இயேசு அநேக நேரங்கள்ல எப்ப திரும்ப புரிஞ்சுக்க முடியும்? என்னை என்னுடைய பாவ நிலையில இயேசு என்னை எப்படி நேசிச்சாருங்கிறத நான் பாக்குறப்பதான். அவன் பார்க்கணும் நீங்க நினைக்காதீங்க. என்னுடைய நிலை, நான் எவ்வளவு மோசமான நிலையில இருக்கப்ப கிறிஸ்து என்னுடைய பாவத்துக்காக எப்படி மரிச்சிருக்கிறார். அவருடைய என்கிட்ட இருக்கிற குணாதிசயங்கள், என்கிட்ட இருக்கிற இப்படிப்பட்ட கொடூரமான பாவங்கள் என்னிடத்துல எடுத்து போடுங்க சாமி. சக மனுஷன சக மனுஷனா என்னுடைய தகப்பனுடைய வீட்டின் பிள்ளையாக நினைக்கக்கூடிய ஒரு மனநிலை தாங்க சுவாமி. ஆனவே கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை எனக்குள்ளாக காணப்பட கத்தர் கிருபை பாராட்டுங்க சாமி. இப்படிப்பட்ட சிந்தையோடு இருக்கும் பொழுதுதான் திருச்சபை வளரும். இந்த ஐக்கியம் தான் எல்லா இடத்துலையும் காணப்படும். இந்த ஐக்கியம் இல்லாம திருச்சபை என்னைக்குமே வளரவே வளராது. திருச்சபைக்கு தடையாயிருக்கிற உன்னுடைய வீணான பாவங்களை விட்டு மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவினிடமாக சேர கத்தர் கிருபையும் இரக்கமும் பாராட்டுவாராக.